காலை வகுப்பு எப்படி போய் கொண்டிருக்கிறது? வகுப்பு என்னவோ நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் மனம் என்னமோ அவ்வளவு புரிந்து கொள்ளவில்லை போல் தெரிகிறது. உண்மை ஒப்புக்கொள்வது சமம்தான், அவ்வளவு சுலபத்தில் நம்மால் உண்மையை ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன் நாமெல்லாம் அசுரர்கள்? என்ன அசுரர் என்று புதிதான தலைப்பில் நாம் போய் கொண்டிருக்கிறோமே, யோசிக்கிறேன். அசுரர் ஆனாலும் அவனது கொள்கை என்ன? அசுரர்களின் கொள்கை என்ன? அசுரன் என்றால் எதையும் சாதிப்பவன் என்று அர்த்தம். வீரம், தைரியம் அனைத்தையும் சாதிப்பான், எதிலும் விட்டால் அவன் சாதிப்பான். வைராக்கியம், பிடிவாதம், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அசுரனுக்கு வைராக்கியத்தை வரணி பெற்றவன் கடவுளை பற்றி யோசிப்பானா? அப்படின்னா நம்ம எல்லாம் எதுக்கு கடவுள் கிட்ட வரோம்? தப்பு பண்றோம், பயம் இருக்கு, நல்ல கடவுள் கிட்ட வரும் கடவுளால் எங்கே இருக்கிறார் பார்ப்போம் அந்த கடவுளை அப்படிங்கிறார் இறங்கி. எங்கே இருக்கிறாரியா? கடவுள் கடவுள் இருந்தார்கள். அப்போ இவர் தவம் பண்ணவர் தானே? தவம் பண்ணி மரம் பெற்றவர் கடவுள் எங்க இருக்காரு? ஏன் கேட்கிறார்? கொஞ்சம் யோசிச்சோமா? இது என்ன நினைக்கிறார்? கடவுள் நம்மை பார்த்து பயப்படுகிறார் அப்படியா? இல்லை, நாம் செய்வதெல்லாம் கடவுளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறான். யார் போய் தேவமா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறது? தேவனுக்கு என்ன தெரியாதா? ஒருத்தர் போய் சொல்லவே. அப்போ இங்கே எதற்காக இவன் கடவுள் இல்லை, கடவுள் எங்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது? கடவுள் எங்கே இருக்கிறான்? கூப்பிடறா கடவுள், கடவுள் கடவுள் இல்லையே கூப்பிடும். இவன் என்ன சொல்கிறான்? எதற்காக வணங்குகிறார்? கடவுளை போய் ஏண்டா வணங்குற? அசுரன் வந்து சொல்றது என்ன? கடவுளை ஏன் வணங்குகிறார்? அதெல்லாம் நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியுமா? நம்மளாம் அசுரர்கள் சொல்லிட்ட எல்லாரையும் பார்த்து சொல்லணும், நீங்க எல்லாம் கடவுளை விழுந்தாலே சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? அவனுக்கு அந்த தைரியம் இருந்தது. கடவுளை கடவுளை ஏன் வணங்குகிறார்? என்ன தவறு? காலை உபநிஷத்தை பார்க்கும்போது என்ன தவறு? கடவுளே இல்லை, கடவுள் இல்லாததை எதற்கு வணங்குகிறாய் என்று சொல்கிறார்களா? என்ன சொல்கிறார் இங்கே அசுரன் என்பதால் அகங்காரம் என்பது ஒன்று வருகிறது. எல்லாம் தன் செயல் என்று நினைக்கிறான். குணம் இல்லையா? மனுஷன் என்னன்னா இந்த அகங்காரத்தில் கொஞ்சம், நல்லவையில் கொஞ்சம், நம்பிக்கையில் கொஞ்சம், பிறகு வைராக்கியத்தில் கொஞ்சம், எதிலாவது நாம் பரிபூர்ணமாக இருக்கிறோமா? எதையும் பரிபூர்ணமாக இல்லாமல் இருப்பது யார்? ஒண்ணு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லாத கடவுளை தேடு. இல்லாததை தேடி இருப்பது என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இல்லாததை தேடணும். நரசிம்மரை பத்தி நமக்கு என்ன தெரியும்? இல்லை இல்லைன்னு சொல்லி தேடுறாங்க. தவம் பண்ணவனுக்கு கடவுள் இல்லைன்னா தெரியும், தெரியுமே கடவுள் இருக்காரு. அப்ப அந்த கடவுளை கடவுளாக பார்க்காமல் கடவுளை உலகிற்கு ஒரு கடவுளாக எடுத்து வருகிறான். அந்த கடவுளை எனக்கு தெரியும், தவம் பண்ணி உங்களை வலிமையோடு நான் வந்துட்டேன். ஆனா மக்களுக்கு இந்த கடவுளுக்கு தெரியுமா? நான் அல்லவா எல்லாம் என்று நான் தானே உலகத்துக்கு அறிவு. அப்படி இருக்க மக்கள் என்னதான் நினைக்கிறார்? பக்தி பரவசம் நான் தான் எல்லாம். அப்ப அந்த கடவுளை பத்தி அவங்க எப்ப தெரிஞ்சுப்பாங்க? கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது சிரமமானது, அது ரொம்ப சிரமமானது. அதை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். சுலபமானது என்ன? நல்ல ஒரு பக்தனை போட்டு ஒத்த, நல்ல உத்தமமான ஒரு பக்தன். நிச்சயமா உங்களே ஒன்றும் உடைக்க மாட்டாங்க, நாங்கள்தான் பக்தர்கள். உத்தமமான ஒரு பக்தனை அழைத்து சாட்டையால் அடி, நன்றாக அடி. எப்படிதான் கடவுள் இருக்காரு சொன்ன சொல்ற கூட்டிட்டு வா அந்த கடவுளை நான் அடிச்சா. அப்ப அந்த கடவுள் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள. சரி, இந்த அசுரன் ஏன் இதை வெளிப்படுத்தும்பாறு செய்கிறான்? என்னை யாராலும் வெல்ல முடியாது, நானும் பராக்கிரமசாலி, பல வரங்களை பெற்றவன். அப்படி பெற்ற என்னை யாராலும் வெல்ல முடியாது. என்னை வெல்ல எப்படியும் அந்த இறைவனால் தான் முடியும். அப்படியென்றால் எப்படி அந்த இறைவன் வந்து என்னை வெல்வான்? நான் அவனுக்கு எதிரியானால் அவன் என்னை வந்து வெல்வான். அப்படி அவன் வந்து வெல்லும் பொழுது, அதாவது என்னுடன் போரிடும் பொழுது, நானே வெல்வேனே அன்றி என்ன பிடிவாக நீதானே வந்து என்ன கொல்லணும் என்னும் பிடிவாக வயிறாக. அப்படி நானே செய்யும் பொழுது அவன் என்னை வந்து கொள்கிறான், அவனே வருகிறான், அவனே கொள்கிறான். என்ன எனக்கு பலசாலியாக இல்லை அவன் தான். அப்போ என்னை நீரே பலசாலியா? இறைவன் அசுரனை மீறிய பலசாலியா? இறைவன். அப்ப அந்த இறைவன் தன்னையே வெளிப்படுத்திக் கொள்கிறான். அப்போது அந்த இறைவன் தன்னையும் வெளிப்படுத்திக் கொள்கிறான், வெளிப்படுத்தினான். எதற்காக? என்னை கொள்வதற்காக. அவன் கொள்வதால் அவனுக்கு உயர்வோ இல்லையோ எனக்கும் உயர்வு இருக்கிறது. ஏனெனில் நான் எப்பொழுதும் அவனிடத்தில் இருக்கிறேன். இப்ப நம்ம எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வரே, கட்ட எடுத்து தேர்மா வாடிக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம செய்துட்டோம். அண்ணாமெல்லாம் இப்ப நம்ம கன்க்ளூஷன் பார்த்துப்போம். என்ன நான் குழப்பில்லைன்னு நினைக்கிறேன். குழப்பில்லா தெளிவா இருக்கீங்க இல்லைன்னா மோர் குடிச்சிட்டோம். தெளிவா இருக்க அப்போ எல்லா பிறவிகளிலும் நாம் என்ன பண்ணோம்? எல்லா அவதாரங்களிலும் நாம் அவளை கொடுமை செய்ய ஒரு நல்ல ஒரு பக்தை, நல்ல ஒரு பக்தை, நல்ல ஒரு ஆத்மாவை கொடுமை செய்ய அந்த கொடுமையின் பலன் என்ன? அந்த கொடுமையின் பலன் என்ன? நாம பண்ண கொடுமைகள் செய்யவில்லையா என்று நினைக்க வேண்டாம். இன்னும் செய்து கொண்டுதான் போகிறோம். அப்படி என்றால் அசுரர்கள் அசுரனாக ஒரே பிடிவாதத்தில் இருக்கிறேன். எப்படியும் இவள் எத்தனை பிறவி எடுத்தாலும் நாமளும் தொடர்ந்து அத்தனை பிறவியிலும் போடணும். எத்தனையோ அவர் சொல்லிட்டார். நம்ம வகுப்புல சொல்லிருக்க, தனியா சொல்லிருக்க, எல்லாம் சொல்லிருக்க. நாம் அவளை கொடுமைப்படுத்தக்கூடாது, புரிந்து கொள்ள வேண்டும், அவளுக்கு விருப்பப்படி நடக்க வேண்டும், எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா நாமதான் அசுர குணத்தோட வந்திருக்கவே, அப்போ அவ ஒன்று சொன்ன நம்ம கேட்கலாமா? அவள் எது சொன்னாலும் அதற்கு மாறாக செய்யும். எதனால் இப்படி செய்யலாம்? எப்போதடா அந்த தேவியின் தரிசனம் கிடைக்கும் நமக்கு? இவள் உண்மையில் தேவி தானா? இங்க அடிச்சு அடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவள் உண்மையில் தேவி தானா இல்லையா? அதாவது படுத்துகிறோம் என்றால் பல ரகம் இருக்கிறது. அவளிடம் போய் சொல்வது, அவளிடம் மறைப்பது, இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லா விதத்திலையும் சுற்றி பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலையும் நம்ம படுத்துறோம். ஒரு அவதாரமாக கிடைக்கவில்லை. அவதாரம் அதாவது அவள் அவதாரம் எடுத்தாள், நான் அவதாரமாகவே தெய்வத்துக்குத்தான் தலையெழுத்து அவதார அவதாரமா வரணும். நான் தான் அசுரன் ஆச்சு. எப்பவுமே ஒரே நிலைதான், என்றும் ஒரே நிலையில் அன்று முதல் இன்று வரை, அன்று தொடங்கிய நாள் முதல், அதாவது தொடங்கிய யுகம் முதல் இன்று வரையில் என் அசுர புத்தி கொஞ்சமும் விலகவில்லை. அப்போ இப்ப என்னது? இப்ப நீங்க என்ன கேட்கணும்? எங்க அந்த தேவி? யாரா அந்த சிவம் தேவி? எங்கேடா கூப்பு? வரட்டம் என்னால் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். வந்தாச்சு, முடிஞ்சிருக்கு. இப்போது ஆண்டாவது பிறந்த நாள் அன்று அந்த தேவி பிரசன்னம். பிறந்த நாள் அன்று. அதாவது நம்ம ஆதிசக்தி தரிசனம் பார்க்கணும். ஒரு கையில் தரிசனம், ஒரு கையில் ஆகும். ஆனால் அன்று பார்த்தீங்கன்னா இந்த கையில் தரிசனம், இந்த கையில் ஆகும். உங்கள் அசுர புத்திகளை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு. இன்னொரு விதத்தில் ஆதிசக்தி இந்த கையில் தெரிஞ்சு மகாசக்தி இந்த கையில் இறந்து விட்டார். இறங்கிவிட்டேன். சத்தியயுகம் முதல் இன்று யுகம் வரையில் நீங்கள் பண்ண கொடுமைகளையும் அந்த யுகத்தில் ஆரம்பித்து இன்றுவரை நீங்கள் செய்த கொடுமைகள் சம்மதிக்க புறப்பட்டிருக்கேன். எப்படி சம்மதிக்க? அதாவது உங்களை எல்லாம் சமஹாரம், துஷம், சமஹாரம். அப்போ நாம யார் ஜெயிச்சா? இப்ப நம்ம தானே ஜெயிச்சோம். உங்க இந்த பேரவையில் உங்க கண் முன்னாடி அவளை தோன்றிவிட்டாள் அப்படின்னா யார் ஜெயிச்சா? நம்ம தானே ஜெயிச்சோம். இங்க தானே ஜெயிச்சோம். அசுர பிடிவாதம் வந்துவிட்டது, அசுர குணம் ஜெயித்து விட்டது. எங்கேடா அந்த தேவி? பிடி இழுத்து வருகிறேன் என்று மகிஷாசன் போடா போய் அவன் பூச்சி எழுத்துட்டு வா, என்ன அவன் மொழியை பூச்சி எழுத்து வா என்று சொல்லும் மகிஷாசனன் எங்க இருக்கான்? அதாவது திருமால் சொல்றார், எப்பெல்லாம் அதர்மங்கள் வருகிறதோ அப்பெல்லாம் நான் பிறப்பெடுப்பேன். அசுரன் சொல்கிறான், எப்பவுமே அதர்மமாக நான் இருப்பேன், அப்போதுதான் பகவானே வர முடியும். ஒரு பகவானுக்கு வேலை அசுரனாக இருக்க போத்த பகவானுக்கே வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த மாதிரி இங்கே பிரகடனம் ஸ்ரீயோம் தேவி முழுமையான பிரகடனம் அன்று நாம் பிறந்து விட்டார். ஏன் இந்த பிறந்த நாளை அவ்வளவு சிறப்பாக எடுத்து வந்தோம்? உண்மையில் தெய்வம் உலகத்திற்கு காக்க ஒரு தெய்வமாக முழுமையாக உலகத்தில் வந்து விட்டார். அதுதான் என்ன கடைசி நிமிடம் தேவி சம்ஹாரம் பண்ற பண்ண நிமிஷத்துல அவள் கருணை தெய்வமாகிய நாங்கள் நீங்க எல்லாம் குழந்தை, நாங்க எல்லாம் கருணை சமாளம் பண்ணோம், அது பண்ணி ஆகும். அப்போ பண்ணும் பொழுது அதாவது துர்குணங்கள் அப்படி சமாளம் பண்ணும்போது மனுஷாசுரன் என்ன கேட்கிறான், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று அப்பவும் கருணை. அப்போ மனுஷாசுரன் என்ன சொன்னான், தாயே நான் என்றும் உன் காலில் கீழ் இருக்க வேண்டும், என்னை எல்லோரும் மயங்கி விட்டு அப்புறம் உன்னா அப்பதான் அவன் தெரிஞ்சு இப்ப நம்ம அப்படிதான் தெரியுமா கிட்ட போனோம்னா எந்த மாதிரி எது வாழ்ந்தாலும் என்கிட்ட பத்தி சொல்லணும், என்ன அது எங்க போய் சொல்லணும்? அப்போ எல்லாருமே இதுல வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கை காட்டவே வேணாம், எல்லோருமே அசுரர்கள் தான். எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கு, எல்லாருக்கும் அந்த புத்தி இருக்கு. சரி, என்ன சொல்ல வரேன், தேவி பிரசன்னமாகிவிட்டாள், முழுமையான அவை இடத்தில் அவள் மக்களுக்காக ஆசீர்வதிக்க ஆதரித்து விட்டாள். அதாவது மக்களை ஆசீர்வதிப்பாள், இந்த அசுரர்களை எல்லாம் கொல்லணும். அழகாக ஒரு பாட்டு எழுதினாங்க, என்ன சொன்னாங்க, தேவி உன் திருமேனியும் நான் ஆவன் ஆகணும்னு யாருக்கு அந்த மாதிரி அசுர ஆத்மாலாம் ஆகணும் போகணும் சொன்னாங்க. என்ன சொல்ற, நீங்கள் வரம் பெற்றவர்கள் சொல்ற, நீங்கள் எதோ வரம் பெற்றவர்கள், என்ன வரம், மகிஷாசுரனை போல் எங்களை பூசித்து உன்னை அடையணும். அது எப்படி, அதுதான் அந்த பாட்டின் அர்த்தம். தேவி நீ சௌக்கியமா இல்ல, நான் உங்ககிட்ட இருக்கணும். அவள் தேவி பிறந்து விட்டால் அசுரர், அப்போ இந்த இடத்துல மகிஷாசுரன் இப்படி வரம் பெற்றாங்க போல இங்கே நாம் என்ன சொல்ல வருகிறேன், நமக்காக தேவி உதித்து விட்டால் இனி ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று, அவளை எரித்து போறாங்க, சமாதானம் பண்ணிக்கணும் அவங்கள்ட்ட, இல்லை இல்லை அவளை பிரச்சாரம். இதுல முதல் வேலை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டதுனால தான் அவரை கட்டணமா, புரிந்ததா, முதல் வேலையை முடிஞ்சுடுத்து, முதல் பார்த்து தான் பார்த்து சொல்றோம் முடிச்சுட்டோம். இப்ப ரெண்டாவது பார்த்து, ரெண்டாவது என்ன சொல்ல வரோம், மா என் தாய் நேர்த்தி, அதாவது இன்னைக்கு இந்த நிமிஷம் வந்து அசுரராயிட்டோம், இப்போ வதம் ஆயிடுத்து. மகிஷாசுரம் பார்த்து நீங்க எப்படி சொல்ல முடியும், தேவி சமாதானம் பண்ணி அது மேல நிக்கிறதுனால எனக்கு அந்த பெயர் உங்கள் புகழ்வுங்க வேண்டுமா அல்லது தேவியின் புகழ்வுங்க வேண்டுமா, தேவி அப்ப என்ன பண்றோம், நாமெல்லாம் பாதத்தின் கீழ் சரணாகதி அடைந்து அந்த வைராக்கியம் தைரியம், வைராக்கியம் வேணும், எந்த வைராக்கியம், இவள் என் தேவி, இவளையால் நான் மரணம் அடைந்தேன், அதாவது புது பிறப்பை நமக்கு தந்திருக்கிறார். தேவியும் புது பிறப்பு தான், சுக்கரவாதிகள் அழகாக இருக்கிறேன், இப்படி வந்தேன், அதான் அசுர நாழிக்கத்துக்கு இப்படி வந்தேன், இந்த அசுர நாழிக்கத்துக்கு இப்படி வந்தேன், இந்த அசுரர்களை அழைக்கிறதுக்கு இப்படி வந்தேன். ஸ்ரீஓம் தேவி என்ற பெயரில் ஆதய தேவி அவதரித்து இருக்கிறார். இதுல என்ன சொல்றீங்க, அந்த ஸ்ரீஓம் தேவி நாம் என்ன செய்ய போகிறோம், நாம அந்த வேகம், அதாவது அவளின் சமாதத்திற்கு போக வேண்டும் என்றால் அவளை உலகிற்கு பிரச்சாரம் செய்யணும். எங்கேடா அவன் திருமான கேட்க நரசிம்மன் வருகிறார். இப்ப நாம கேட்டோம், ஒருத்தங்க 18 பேர் 17 பேர்களை போட்டு அழிச்சு கேட்டோம், எங்கடா அப்படி கேட்கும் போது, இதோ இருக்கிறேன், இதோ வந்துவிட்டேன். 18வது எடுத்து அப்பவும் பொறுமையா பார்த்தா, சரி போட்டோம், அப்பவற்றம் திரும்பு வார்கள். நீ வந்து நிற்கலாம் முன்னாடி அப்படின்னும் பொழுது இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு நம் தேவி இங்கே வந்து நிற்கிறார். நரசிம்மனுக்கு பேர் பஞ்சபாண்டவர்களா கௌரவர்களா கிருஷ்ணனுக்கு பேர் நம்ம ஆசிரவாசிகளா சிவனுக்கு பேர் உண்மைதான். ஒரு வேடிக்கை சொல்லலாம், நம்ம சுவாமிகள் அவர்தான் தலைவர் அசுரத்தாழ்வு. இது வேடிக்கையாக பேசுகிறோம், விபரீதம். அப்படி என்றால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நரசிம்மன் கிருஷ்ணன் ராமன் இப்படியெல்லாம் புகழ் வந்து விட்டது வெளியே அந்த சிவோம் தேவியின் புகழை நாம் தான் எடுத்து வர வேண்டும். அது யார் கையில் இருக்கிறது? நான் பார்த்து விட்டேன், இதுதான் அவள் என்று உணர்ந்து விட்டேன். அதை உணர அவதாரங்களிலும் கொடுமைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறேன். அப்படி எதிரில் நிறுத்திய அதாவது ஒரு அசுரன் மக்களை துன்புறுத்தினார், நாம ஒரு தெய்வம் அசுரர்கள் துன்புறுத்தினார். அத்தனையும் முடித்து இன்று கொண்டு வந்து விட்டோம். தேவி பிரசன்னமாகி விட்டார், சிவோம் தேவி அதை உலகிற்கு யார் சொல்வார்கள்? கோவிலில் விக்கிரகம் தயாராகிவிட்டது என்றால் அந்த விக்கிரகத்தை பற்றி யார் சொல்வார்கள்? இப்போ உங்கள் வைராக்கியம் உங்கள் பலமும் இதில் பார்ப்போதை காட்ட அதுதான் உங்களுக்கு புரிய. நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்தோம்? அவளிடத்தில் இருந்துதான் வந்தோம். மீண்டும் எங்கே செல்ல போகிறோம்? அவளிடத்தில் செல்ல வேண்டும் என்றால் அவளை புகழ் பாடத்தான வேண்டும். அவளை பற்றி உலகத்தில் நாம் புகழ்த்தானே வேண்டும். அழகாக நாம் கூறவில்லை, இல்லையே பிறப்பின் பயன் என்ன? நமது பிறப்பின் பயன் என்ன? பிறந்து இன்னும் அசுரர்களாகத்தான் இருக்கும், அந்த பயன்தான் என்ன? பிறப்பின் பயனே அறியாமல் அந்த பிறப்பின் பயனை அடைய வேண்டும் என்றால் நாம் இனி சம்ஹாரம் அதாவது பிறப்பின் பயன் அதுதான் தேவியை உலகிற்கு கொண்டு வர வைராக்கியம். நான் முதலே சொன்னேன் அசுர குணத்தில் என்னென்ன தேவை, இத்தேவைகள் அனைத்தும் உங்களிடத்தில் மீண்டும் இது உண்மை இதெல்லாம் இது பொய் என்று சொன்னால் நானும் பொய்யாக்கிவிடுவேன். காரணம் நான் தானே அதை வரவழைத்தேன். அசுரர்கள் நீங்கள் தானே தேவியை வரவேற்பீர்கள். அப்போது அது பொய் என்று கூற முடியுமா? அது பொய் அல்ல, அது என்றும் நித்தியம். நாம் அதை எடுத்து வந்தோம் வணங்குவதற்காக. அதை எடுத்து வந்தது எதற்காக வணங்குவதற்கு? உலக மக்கள் வணங்க வேண்டும். அசுரனால் நரசிம்மனை வணங்குகிறோம், ராவணனால் ராவணனை வணங்குகிறோம். உங்களால் நீங்கள் இப்பொழுது இந்த பிரச்சாரம் செய்ய வேண்டும். அசுரனாகி நீங்கள் கொடுமை செய்து தேவியின் திருக்கையால் பிறந்தால் வந்தால் நம்மை எல்லாம் பதம் செய்தால் தன் ஆபரணமாக்கி கொண்டால் நாம் இனி உலகிற்கு அவள் புகழைத்தார். நாம் இனி உலகிற்கு அவள் புகழைத்தார். அவளை உலகிற்கு எடுத்து யாராவது இவள் யார், இவள் என்ன, எப்படி வந்தார், பதினைந்து பிரதிகள் என்ன, எதற்காக எடுத்தார், ஏனெனில் நரசிம்மன் என்று சொன்னால் இவர் யார், எங்கிருக்கிறார், எப்படி வந்தார், எதற்காக வந்தார், இவர் என்ன என்று கேட்கிறோம். ராமன் என்றால் இவர் யார், என்ன என்று கேட்கிறோம். அதே போன்றுதான் இந்த இடத்தில் என்றால் அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் உள்ளது? உங்களிடத்தில். இதற்கு ஆயுள் போதுமா? எத்தனை பிறப்பு எடுத்தாலும் உன் புகழ் நான் பாடி உலகிற்கு பரப்பிவிட்டுத்தான் வருவேன். ஏனெனில் அத்தனை பிறப்புகளிலும் உனக்கு துன்பத்தை வழங்கித்த நான் இனி இத்தனை பிறவிகள் எடுத்து உன் புகழை பரப்பிவிட்டால் இவ்விரண்டும் சமமான பிறகு உன்னிடத்தை ஆசனமாக்குவேன். அதாவது நம்ம ஆறு அவதாரங்களை கொடுமை செய்திருந்தால் அடுத்த ஒரு 12 பிறப்பு பிறந்து அவள் புகழப்பாள். ஆறு அவதாரம், ஒரு அவதாரம் சரிப்பா, நான் ஒரு அவதாரத்தில் தான் பண்ணியிருக்கலாம், இவங்கெல்லாம் ஆறு, இவங்க 18 பண்ணிருக்கலாம் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடாது. ஒன்றுக்கு 18 பிறவியும் இருக்கிறது. உன் கணக்கு உன் கையில் இல்லை, உன் கணக்கு என் கையிலும் இல்லை. உன் கணக்கு யார் கையில் இருக்கிறது? நீ எந்த தேவியை அழைத்தாயோ அவள் கையில் தானையாக இருக்கிறது. உன் கணக்கை வச்சிருக்கிறவோ யாரு வந்துட்டா? நாரதர்வரா? ஆமா, யாரும் ஒரு தேவியா பிரசன்னமாகிவிட்டார். யார் அந்த தேவி? சப்த ரிஷிகள் கூறுகிறார்கள். ஏய் நாரதரே, யாரை பார்த்து சொல்கிறார், யாரை பார்த்து பேசுகிறேன்? தேவியை மறு அவதார் மகாசக்தி பூமிக்கு சுயோம் தேவியாக அசுரர்களை எல்லாம் மதம் செய்த இடத்தில் அங்கே அவளின் மகளாக இவள் வந்து அவதரித்திருக்கிறார். ஓ, அவளது குணநலங்கள் பிறகுகளில் அசுரர்களால் கொடுக்கின்றனர். அசுரர்களால் கொடுமைப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இன்று முழுமையாக அவதரித்திருக்கிறார். ஏன் அன்றே கொல்லவில்லையா? பொறுமை என்றால் என்ன என்று ஒரு தாயால் தான் இருக்க முடியும். உண்மையான தாய் பொறுப்பாளம். உண்மையான பெண் என்றால் பொறுமைதான் பெண் என்று சொல்லுவார்கள். இப்ப யாரும் நமக்குதான் சொல்றதுக்கு முன்னாடி சரியான கோபம். பெண்ணா ஆண் யாராக இருந்தாலும் அத்தனை பொறுமை வடிவமாக எடுத்து பல வேலை. சரி, நீ அசுரர்களாக பொறுமைப்பட்டிருக்கிறார் என்றால் மக்களுக்கு என்ன நன்மை செய்து இருக்கிறார்? வைத்தியனாக, நீதிபதி, நல்ல சேவகனாக, மாந்திரிகத்தை அடக்குவார் செய்திருக்கிறார். நல்லவை ஒரு பக்கமும் கொடுமைகளை தானே ஏற்றுக்கொண்டு நன்மைகளை செய்து வந்திருக்கிறார். இனி இந்த கொடுமைகளை எல்லாம் அழிக்க இருக்கிறார். தான் வந்து இருக்கிறார். ஓ, அப்படி என்றால் வணங்குதற்குரியவளோ ஒன்பது கோள்களும் கிரகங்களும் அவளை வணங்குகிறது போற்றுகிறது. அவள் தாளடி பணிந்து அவள் கூறுவதை போல் நடக்கிறேன் என்று கோள்கள் சொல்கின்றன. அதற்கு காரணம் ஒவ்வொரு கோள்களும் தங்கள் அம்சத்தின் மூலம் அவள் பிறப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதனால் அவள் நவக்கிரகங்களுக்கு துணைவியாக, நவக்கிரகங்களின் தலைவியாக அல்லது நவக்கிரகங்களின் பெண்ணாக. ஓ, அப்படியா? அவ்வளவு உயர்ந்தவளாகிவிட்டாளோ? என்ன செய்ய போகிறா? இனி இந்த உலகம் உள்ள வரையில் இருந்து மக்களை காப்பாற்ற மக்கள் வேண்டுவன எல்லாம் தரப்போகிறது. இவை எல்லாம் சப்த ரிஷிகள் உரைக்கின்றன. அவளை எங்கு தரிசிக்க முடியும்? இதோ அவளால் அமைக்கப்பட்ட அந்த இடத்தில் அவள் பிரசன்னமாக போகிறார். கொஞ்சம் பின்னோக்கி போவோம். கொடுமை பண்டாசுரன் இருக்க தேவர்களும் ரிஷிகளும் மும்மூர்த்திகளும் தவபுரிய ஸ்ரீமோ ஆதிசக்தி தேவி, நான் இந்த வனத்தில் இங்கே அவதரிக்கப் போகிறேன். என் பெயர் முதலில் பாலா என்றும் பிறகு என்னை ஜெகதாத்ரி என்றும் உருவாகிறது என்றும் மொழிவார். அதன்படி அந்த இடத்தை அவள் தோன்றுகிறாள். அதே போன்று அவளால் அமைக்கப்பட்ட அவளின் மூத்த தாயான சிவமாதிசக்தியின் முன்னிலையில் அவளால் வளர்க்கப்பட்ட தாயான சிவன் ஜெகதாதியின் முன்னிலையில் அவள் உதிக்கப்படுகிறார். ஒழிக்கப் போகிறார். இப்போதைக்கு ஒழித்துவிட்டால் ஆனால் நடந்தவையும் சொல்லும் அவள் ஒழிக்கப் போகிறார். என்ன போல சப்தரிஷிகள் எங்கள் வாழ்த்துறையாகவும் நாங்கள் எங்கள் சார்பாக அவளை நீராட்டுகிறோம். அரசாங்கம் வைக்கப்பட்ட விமர்சையாக சப்தரிஷிகள் நம்மை பொறுத்தவரையில் ஏதோ கலசம் இருக்கிறது, என்னவோ செய்கிறோம், இங்கே அங்கேயோ ஓடுகிறோம், ஏதோ செய்தோம். ஆனால் சப்தரிஷிகளோ அப்படி இல்லை. ஆஹா ஒரு குடும்பம், ஆஹா ஒரு ஆனந்தம். யார் இவள்? அத்ரி மகரிஷி சொல்கிறார், இவளோ என் சிஷ்யை இன்று தெய்வமாக நிற்கப் போகிறாளா என்ன. அவளுக்காக நாம் எடுத்து வந்திருக்கிறோம் இந்த கலசம். அப்படியா? இந்த கலச நதி எங்கிருந்து எங்கே எடுத்து வந்தார் சுவாமி? ஆரம்பம் எப்பொழுது அவள் உதித்தாலோ அன்றே கலசம் வைத்து விட்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார் என்று இவள் வரப்போகிறாள். இவளுக்கு என்று நாங்கள் அந்த நிலை கொட்டப்போகிறோம். நான் அந்த கலசத்தை ஆனந்தோடையும் வைத்து நாம் எல்லாம் கடவுள் நாள் என்ன பார்த்தோம்? ரெண்டு நாள் முன்னால் எதோ இருக்கிறோம். முன்னே பார்த்தோம் நம தானியங்கள், நம கிரகங்கள். கிரகங்கள் என்ன சொல்கிறார்? எங்கள் மாம்சத்தால் அவள் உருவானதால் நாங்கள் எங்கோ அவளுள் அடைக்கலமாகி மிருக மகிழ்ச்சி சொல்கிறார். ஆகா பணிவில் சிறந்தவள், தொண்டில் சிறந்தவள், தான் என மகந்த ஏற்றவள், அது தெய்வ குணம் ஒன்றுக்கே ஆகா. காவி புறப்படும் பொழுது நீங்கள் எல்லாம் யார்? சப்தரிஷிகள் என்று நீங்கள் எல்லாம் அந்த குடங்களை தூக்கி தலையில் வைக்கும் பொழுது உங்கள் பாதங்களை அவள் வந்து அப்படியென்றால் நாம் சின்ன வேலை செய்தாலேயே யார் காலையிலும் விழ மறுப்போம். அந்த தெய்வத்திற்குரிய உயர்ந்த குணமே இதை இவர்கள் எனக்காக இத்தனை யுகங்களாக வைத்து பூஜிப்பவர்களை முதலில் வணங்கிவிட்டுத்தான் நான் சீகரிக்க வேண்டும். என்ன முதலில் அவர்களை வணங்கிவிட்டு பிறகுத்தான் அதை நான் எடுத்துக்கொள் பெறத்துக்கூட எனக்கு அந்த இருக்காது என்று தெய்வம் அப்படி உயர்ந்த விஷயங்கள் சத்த திக்குகள். ஆஹா எங்களுக்கு இனி கவலை இல்லை, காரணம் பூமி நிலை செய்ய மீண்டும் ஒரு தெய்வ அவதாரம் தோன்றும், மீண்டும் ஒரு தெய்வ அவதாரம் தோன்றிவிட்டோம். கொடுமைகள் அடங்க வேண்டும், நன்மைகள் ஒங்க வேண்டும், நன்மை வேண்டும் என்பதற்காக அவதாரம் தோன்றிவிட்டது என்று சத்த விஷயங்கள். நம் தெய்வ ஆத்மியத்தை படிக்கிறோமே அதேதான். ஆனால் அடுத்து உபேரம் கொண்ட சம்பத்துக்கள் இனி கஷ்டமில்லாமல் இருக்கட்டும், பூமி சுகமாக எல்லாம் சரி செய்யலாம் என்று நான் என் விருப்பப்படுத்த நதி தேவதைகள் இத்தனை காலங்களாக நாங்கள் ஓடி சிவன் தலையிலிருந்து வந்த கங்கையானனா என்று தேவியின் தலையில் ஒரு சிவன். அந்த சேரும் தன்னை அதாவது என்று இந்த தெய்வ குழந்தை என்னிடத்தில் வந்து நீராட்டுவார்கள் அப்படி ஒரு அர்த்தம், அல்லது நான் எப்படி அவளை நீராட்டி பார்க்க முடியும் என்று தந்தை பெருமாளின் பாதங்களையே நான் தினமும் தொழிலே ஓதார்கள். ஆனால் பெருமாளுக்குரியவளை என்று நான் அவளை அவள் என்று என்னிடத்தில் வந்து அமரப்போகிறாள் என்று அன்றிலிருந்தே தவிர்க்கிறேன். ஆகா, நான் எவ்வளவு ஆனந்தப்பட்ட இதெல்லாம் யாரால கிடைச்சது? கண்ணன் என் கரையில் இருந்தார், கண்ணன் என் கரைக்கு சிறந்த பெயரை தந்தார். ஆனால் அன்று இதே கரை முன்னால் துர்க்கையாக இருந்தாள். அவதரித்தவள் அத்துடன் மறைந்து விட்டார். மீண்டும் எப்பொழுது அவதரிப்பாள்? அவளை நான் நீராட்டுவது எப்போது என்று எண்ணி நான் எல்லோரும் ஒரு திசையில் போகும் பொழுது நான் திசை மாறி மறு திசையில் போய்கொண்டிருக்கிறேன். எனது பயணம் பூர்த்தியாகிறேன். மாந்திரிகங்களும் தாந்திரிகளும் பிறந்த இடமானது. நான் இந்தியில் பிறந்தேன். இந்த இடத்தில் நிறைய தெய்வங்கள் எல்லாம் இவைகளை எல்லாம் என்னிடத்தில் இருந்து போகும் பொழுது எனக்கு துக்கம் ஏற்படும். என்றாவது ஒரு புனித ஆன்மா அந்த தேவியை நான் நீராட்டிவிட்டால் நானும் புனிதத்தான், அதாவது நான் புனிதமாக இருந்தாலும் இங்கே நடந்த செயல்கள் எல்லாம் உண்மை தன்மை இல்லாமல் கர்வத்தில் இருந்தது. அதனால் நினைவுகள் இப்படி ஏற்பட்டது. இங்கேயும் நாம் இனி தன்னை புதிய தன்மை அடைய வேண்டும். அதாவது மக்கள் பாவங்களால் சூழ்ந்திருக்கிறோம், இதை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தவமிருந்து இவளை நீராட்டி தேவியை நீராட்டி தன் தனத்தை செய்து கொள்கிறது நதிகள் பதினாதாரங்களை பூர்த்தி செய்து கலசங்களாக, அதாவது ஒரு பூரண கலசம் என்பது ஒன்றை பூர்த்தி செய்ய இப்படியாக இந்த பதினெண்ணை பூர்த்தி செய்திருக்கிறான். இன்னும் எந்த குறையும் வைக்கவில்லை. ஊர் ஆதாரத்தை நாம் பார்த்தால் ஏதாவது குறை இருக்கிறதா? இல்லையே, எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டார். அரசர் அரசியாக வைத்தியராக நல்ல குருவாக நல்ல குழந்தைகளாக வாழ்ந்திருக்கிறார். நல்ல பக்தை குடும்பத்தில் இருந்து உண்மை பக்தி செலுத்த முடியும். நல்ல கலையாக இருந்திருக்கிறார். கலைகளில் சிறந்த கலையாக இருந்திருக்கிறார். இனி என்ன வேண்டும்? எதில் அவள் பூரணம் அடையவில்லை? தைரியம், வைராக்கியம், நீதிபதி மாந்திரிகத்தை அடக்கு போன்று எல்லாவற்றிலும் அவள் பூர்ணத்துவத்தை அடைந்ததால் பதினெண் பூர்ணத்துவம் அடைந்தவள் என்று பூர்ண கலசத்தை பதினெட்டு கலசங்கள் ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒன்றை செய்தார். குருவின் பெயரை இப்படி ஒவ்வொன்றாக செய்து பறிக்கூறும் அது நம்மை சுற்றி பார்க்கிறோம். ஒரு அவதாரமும் நாம் கதைகள் நமக்கு அவதாரத்தின் மகிமை தெரியும். இவை அனைத்தையும் முடித்தால் பூரணத்தை அடைந்தாள் என்று நாம் என்ன சொல்ல வேண்டுமா? அந்த தேவர்கள் ரிஷிகள் இவர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆம், சத்தியம் சத்தியம் சத்தியம். இவை சத்தியம், உண்மை. சத்தியம் என்பது உண்மை, உண்மை உண்மை உண்மை. அவள் எடுத்தது அனைத்தும் உண்மை. பூர்ணத்துவத்தை அடைந்தால் என்பது உண்மை. நாங்கள் எங்கள் மனசார அதை என்று இந்த பதினெண் கலசங்கள் ராக மாலா பூக்கள் அதில் அழகாக எனக்கு என்ன ஞாபகம் வந்தது? நான் பிறந்த அந்த தினம் மண்டாசுரனை வதம் செய்வதற்காக என்னை பிறந்த தினம் என்னவோ அன்று நான் என்னெல்லாம் பார்த்தேனோ அதே தான் இன்னும் இன்றையதெல்லாம் பார்த்தேன். அத்தனை முனிவர், அத்தனை தேவர்கள் உன் மூர்த்திகள் உருகிறார். ஆஹா ஆஹா ஆஹா, தேவியின் தரிசனம் அற்புதமாகார். இந்த தேவியின் தரிசனத்திற்காக காத்துக்கொண்டேன். இன்றும் இவள் தரிசனம் அற்புதம். நான் இங்கிருந்து அங்கு போய் காண்பது என்ன? சுலபத்தில் பக்கத்தில் காண்பது என்ன? இங்கே பக்கத்தில் நான் காண்கிறேன். எவ்வளவு பெரிய ஆனந்தம்! தாயே, சக்தி அனைத்தும் எங்களுக்கு கொடுத்த நீ மீண்டும் எங்கள் சக்திகள் அனைத்தும் உனக்கு தருகிறேன் என்று அவர்கள் சக்திகளை மீண்டும் அவளுக்கு அளித்து அந்த பொலிவை தருகிறார். அடுத்து மனைவிகள், ஆஹா, உங்களால் மட்டுமா? இதோ சங்கு சக்கரம் அர்த்தம் தருகிறோம். அதாவது நாம் தேவி மகாத்மியத்தை பார்த்தோம். சம்புவிடமிருந்து மோகம், யமனிடமிருந்து கேசவம், விஷ்ணுவிடமிருந்து புதன் கைகளம், சந்திரனிடமிருந்து ஸ்தானம், இந்திர நிலவருக்கு இடையில் வர்ண நிலவருக்கு துறையிடம் இவை அனைத்தும் தரப்பட்ட தந்து சங்கு சக்கர அஷ்டபுஜமாக நாங்களிடம் அப்படி பார்க்கவில்லை என்று நினைப்பீர்கள். நமக்கு ஒரு காட்சிதான் தந்தார், ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும் உள்ளே எத்தனை காட்சி கொடுத்தார். அஷ்டபுஜங்களாக சங்கு சக்கர எல்லாம் வைத்து அனைவரையும் பார்க்க இதோ வரப்படுகிறேன் வந்துவிட்டேன் என்று அவள் அத்தனை உடலை கொண்டு நம் உங்களை எல்லாம் காப்பதற்காக இந்த தேவியை நீராடிவிட்டோ. நீராடிய பிறகு ஆதரிக்கிறோம், பூக்களால் அலங்கரித்து பார்ப்போம், ஆனால் முழுமையாக அவள் தரிசனம் வரம் தர வேண்டுமல்லவா? எதுவானாலும் நமக்கு திருப்தி எதை முடியும்? ஏதாவது கொடுத்தால்தான் திருப்தியாக இருக்கும். அது மனித இயல்பு. ஆனால் ரிஷிகள் எல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்ன திருப்தி இவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள்? சுவாமி, நான் ரிஷிகளை சொத்த ரிஷிகள் எல்லாம் என்னையா நடக்கிறது? எல்லாம் வேலையை விட்டு இங்கே நிற்கிறீர்கள், இன்னும் என்ன இருக்கிறது? தாயை தங்களுக்கு தெரியாதா என்ன? வரம் வாங்காமல் போகும், நாங்கள் கொடுத்தோமா? இத்தனை நான்கு காலம் அவமிருந்து வைத்த நீரை எடுத்த விஷயம் சரி. அப்படி நாங்கள் வரம் போடும் நாங்கள் செய்தோம் அல்லவா? வரம் வாங்க வேண்டுமே. உன்னை மனதாய் நினைப்பவருக்கு எப்போதும் துன்பங்கள் நேராது என்றார். நீயே அப்படி சொல்லியிருக்கிறாயே, உன் மகள் என்ன வேற ஏதாவது அதிகமாக கொடுத்தான் அல்லவா? நான் தான் சொல்லிவிட்டேன், இன்னும் என்ன தேவை உங்களுக்கு? தாயே, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கொள், அதுதானே முக்கியமான. உடனே ஓ அப்படியா, தரிசனமா என்றார். மாலை 6 முதல் 7 வரை நமக்கு தாமதமானது, இல்லை என்றால் இன்னும் ரசித்திருக்கலாம். என்ன செய்வது, வரன் என்பதால் சற்றே நிமிடம் அந்த காட்சி, உண்மை காட்சியில் சற்று நிமிடம் பார்த்தாலே போதும். நம் எல்லோருக்கும் என்ன தோன்றி இருக்கும்? அந்த தரிசனம் தரை திறக்கும் பொழுது நம் மனதில் என்ன தோன்றியது? தேவி ஆதிசக்தியின் தரிசனம் காண்பது போல் ஒரு இல்லை, அதை விட கம்மி, நிமிஷங்களை விட கம்மி. ஒரு கடுக்காவது எண்ணத்தை ஒரு நிமிடம் நம்மை பிரமிக்க வைக்கிறது. எதிரில் நிற்பது யார்? இப்போது சற்று முன் பார்த்த முகமா அல்லது அந்த தெய்வம்? மனிதர் யாரது? நம் கண்களை நம்மால் நம்ப முடியவில்லை. நம் முன்னால் அவள் பிரசன்னமாகி நிற்கிறார். நம் முன்னால் தோன்றினால் நம் கண்கள் கலங்குகிற காரணம் நம் ஆன்மா அந்த தரிசனத்தை கேட்கிறார். அசுரன் என்ன கேட்டான், எங்கே அவள் என்று கேட்டான். அதோ நிற்கிறேன் பார் என்று சொல்லும் பொழுது கண்களில் அந்த ஆன்மா உணர்கிறது. அந்த ஆன்மா அந்த கண்ணீர் எப்படி அந்த கண்ணீர் அங்கே வருகிறது? நாம் பார்த்தது யார் என்னமாதானே இவ்வளவு நேரம் அப்படித்தானே பார்த்தோம். ஆனால் அந்த முகத்தில் எங்கிருந்து வந்தது அந்த தேஜஸ்? மகாலட்சுமி தந்தை இருக்கிறார். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? மகாபார்வதி தந்தை இருக்கிறார். ஆஹா, நெளிவு சொல்லி அழகிய பார்த்தால் ஞானி அடியிருந்து வந்திருக்கிறது. மகாசரஸ்வதி தந்தை மூவருமே ஒன்று கலந்த ஒன்றோ என்று தோன்றிய ஆம் சப்த ரிஷிகள் மீண்டும் மூவரும் ஒன்று கலந்து தோன்றிய இந்த அழகான நிலை உயிர்ப்பித்த ஆத்மாவாக எதிராளியாக காண்கிறோம். நாம வந்து தேவி பாகம் மகாத்மியத்துல என்ன சொல்றோம்? சொம்புவிடம் இருந்த முகம், இங்க என்ன லக்ஷ்மியிடம் இருந்த முகமும். சரி, இதெல்லாம் வரும்போது என்ன அந்த ஆன்மா யாரிடத்துல இருந்து வந்திருக்கான்? என்னிடம், அதாவது உன்னுடைய ஆன்மாவை அதனோடு பார்க்கிறேன். அதாவது உன்னுடைய பிரதிபலிப்பு, நான் யாருடைய பிரதிபலிப்பு? மனுஷன். அவள் யாருடைய பிரதிபலிப்பு? அந்த தேவியின் பிரதிபலிப்பை நாம் அதன் இடத்தில் காண்கிறோம். ரிஷிகள், ஆஹா தாயே, நாங்கள் அங்கு தரிசிப்பதை சுலபமாக இந்த தரிசனத்திற்காக காத்தோம் கண்டோம். தன்யனா சப்த ரிஷிகளே, நீங்கள் எப்போதும் எனது குருதான். என்னை முதலில் நின்று நடத்துபவர்கள் தான். உங்கள் வார்த்தையை நான் எதுவும் செய்யணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதன்படி நடக்கும். ரிஷிகளுக்கு கட்டுப்பட்டவள் என்பது அங்கும் அந்த உயர்ந்த நிலையிலும் தன்னை நீங்களும் நானும் ஒன்றுத்தான். இருப்பினும் ஞானத்தில் நீங்கள் சிறந்தவர். உங்களை தெய்வம் அப்படித்தான். அதான் தெய்வத்தின் பெருந்தன்மையும் நமக்கு பெருந்தன்மை என்றால் அறவே இல்லை. பெரிய தன்மை அது சிறிதாகிவிட்டது. எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து நான் கேட்டேன் விஷயங்கள் என்ன? ஏதோ வரம் வாங்கப் போகிறீர்கள் என்று சொன்னீர்களே, என்ன வரம்? தேவி உங்களுக்கு தெரியாதா நாங்கள் வரம் வாங்கிவிட்டோமே? இல்லை, எனக்கு புரியவில்லை. என்ன வரன் வாங்கினீர்கள்? என்ன கொடுத்தாள் என் மகள்? அவளையே நாங்கள் மகளாக ஏற்றுக்கொண்டோம். அதான் பெரிய அவளையே மகளாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். இதோட வேற என்ன? தாயை தங்களை தாய் என்று சொல்கிறோம். தயாபதி ரக்ஷகி தர்பாரின் தலைவி. ஆனால் இவள் எங்கள் சிறந்த மகள். அவளுக்கு தினமும் நாம் காலையில் வந்து இன்று என்ன திதி என்று பஞ்சாங்கம் படிக்கிறேன் என்று அத்திரி மகர்ஷி சொல்கிறார். என்ன ஒரு உயர்ந்த ஒரு அவருடைய எண்ணம் எவ்வளவு உயர்ந்த ஒரு சிஷ்யைக்காக தான் வந்து கல்யாணம். இங்கே சிஷ்யை உயர்ந்ததா குரு உயர்ந்ததா? இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு உயர்ந்தவர்கள் என்று நிரூபிக்கிறார்கள். பெருந்தன்மையில் சிறந்தவர்கள் என்று அவர் சொல்கிறார். நான் பிரஜாலம் சப்த ரிஷிகள் நாங்கள் தீனமும் அவள் பக்கத்தில் நீராட இருப்போம். நதிகளால் நதிகள் நாங்கள் எப்போதும் துணை இருப்போம். எல்லோரும் அப்படி வரம் பெற்றார்கள், நாமும் வரம் பெற்றோம். நாம் என்ன வரம் பெற்றோம்? எங்கே அவள் என்று கேட்டவுடன் தோ இங்கே இருக்கிறேன் என்று பிரசன்னமானாள். இனி நாம் கேட்பது என்ன? தாயே உன்னை தாயே உன்னை சரணடைய வேண்டும், உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை விடவை ஆகியங்களும் உன்னை புரிந்து உணர்ந்து திருவடியில் நான் சேர வேண்டும். அது ஆவரணமாகவோ அல்லது என்னவோ எனக்கு நீதான் ரெடி. உன் திருவடியில் நான் அடைய எங்களை காக்க அவதரித்தால் சிவம் தேவியே சரணமாகும். எங்களை காக்க நீ அவதரித்தால் சிவம் தேவியே எங்களை காக்க நீ அவதரித்தால் சிவம் தேவியே சரணம் அல்லது எங்களை காக்க அவதரித்தால் சிவம் தேவி மலர்பானங்களே சரணம். அம்மா நாங்கள் நிறைய செய்திருக்கிறோம், இனி உன் பாதத்தில் இருந்து நன்மைகள் செய்யப்போகிறோம். நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். உண்மை உலகிற்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் கண்டுவிட்டோம், நான் கண்ட காட்சி எல்லோரும் காண வேண்டும் அல்லவா? எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவள் செயலா? இல்லை, அது என் செயல். காரணம், இத்தனை காலமாக நான் அசுரனாக இருந்து அவள் எங்கே என்று போராடி பெற்றது. ரிஷிகள் தவம் இருந்து பெற்றார்கள், நாம் அசுரர்களாக இருந்து சண்டையிட்டு பெற்றோம். இரண்டும் ஒன்றுதான். அப்படி பெற்றதை விட்டுவிடலாமா? ஒட்டி ஒடிப்போ விடமாட்டோம், விடமாட்டோம். இனி பிடித்ததை கெட்டியாக பிடித்துக் கொண்டு சாதிப்போம், சாதிப்போம், சாதிப்போம். வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே என்று என் மகளை தெய்வமாக்கி மரத்தில் இருந்து பழங்கீழே விழுந்து வளர்ந்துவிட்டு செடியை பராமரித்து பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று உங்கள் கையில் ஒப்படைக்கும். அது வளரவிடுவதும் வளராமல் பிடுங்கி கழுவதும் என்பது இல்லை, இனி உங்கள் கையில் என்று மக்கள் கையில், அதாவது சிவம் ஆதிசக்தி ஆசிரம கோட்டையின் அனைத்து சிஷ்யர்கள் கையில் சிவம் தேவியை நாங்கள் ஒப்படைக்கிறோம். சும்மா ஒப்படைக்க முடியுமா? அதற்கு ஒரு காவலாளி வேண்டும். எல்லாம் சரியாக நடக்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம். மூத்தாசுரன் என்று சொன்னோம் இல்லையா, அந்த ஞான சக்தி என்பதை கவலாளியாக போட்டோம். அம்மா இந்த குரல் கேட்கிறது, யார் இந்த குரல், யார் இவர்கள்? அங்கே அண்ணன் வருகிறது. அம்மா நான் அவளுக்கு வாகனமாக போகிறேன், ஆத்மத்தை பற்றி யோசிக்கவில்லை. இந்த அண்ணன் யார்? நிருமகர்ஷன் சிஷ்யராக பல யுகங்களாக காத்துக் கொண்டிருந்தவர் இன்று நீ அண்ணமாவார் என்று வரனுக்கு பேருகிறார். அம்மா பிளரி விட்டுக்கொண்டு வருகிறது சிம்மா. ஒரு நிமிடத்துக்கு ஒரு வாகனம் தானே, என்ன நானும் வாகனமாக வேண்டும் என்று சிங்கம் கேட்கிறார். உன் கதை என்ன? நான் பல ஆண்டுகளாக பல யுகங்களாக தவங்கியிருக்கிறேன். நான் சனக சனகாதி அறிஞ்சு இவளுக்கு வாகனமாக வேண்டும் என்று இருக்கிறேன். என்னை வாகனமாக? ஓ அப்படியா, சரி நீ வாகனமாக வேணும். தேரோ பறந்து வந்து மேலே உட்காரு, பார்த்தால் என்னப்பா மகாவிஷ்ணு அனுப்பினாலோ? இல்லை, இவளை கையுடன் அழைத்து வர சொல்லி அனுப்பி. ஓ யாரா? அம்மா அவரை மட்டும் சுமந்து இருந்தேன், அவர் மார்பில் திருமகளை சுமந்தேன். தனியாக தேவியை சுமக்க வேண்டும். தாயை நான் சுமக்க, தந்தை தாய் சுமப்பது ஆனால் தாயும் நான் சற்று தனியாக பேசுவதில் ஒரு இன்பம் தான். நமக்கே உண்டு அம்மாவுடன் பேச தனி ஒரு, அதாவது நல்ல உத்தமையான ஒரு தாய். அந்த தாயுடன் பேச வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குதூகலமான பிள்ளைகளுக்கு தெரியும். எப்போதும் அவள் பின்னால் இவர்களை பெற்றவர்களுக்கே பொறாமையாக இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் அவள் பின்னாலேயே போகிறாளே. இவர்களுக்கே அப்படி என்றால் இருக்காதா? என்ன, என் தாய் அல்லவா? அதனால் இவளுக்கு நான் வாகனமாக போகிறேன் என்று கர்ணன் கேட்கிறார். என்னையா மூவர் வந்து நின்று வாகனம் இருப்பதோ ஒருத்தி, மூவர் வந்து வாகனம் என்று போட்டியிட்டால் என்ன செய்வது? உயர்ந்த தாயின் குணம் அங்கே, கவலை வேண்டாம் அம்மா. காலையில் நான் அன்ன வாகனத்திலும், மதியம் நான் சிம்ம வாகனத்திலும், மாலையில் நான் வருட வாகனத்திலும் அமர்ந்து மூவரையும் திருப்தி படுத்துகிறேன். நான் காலையில் சரஸ்வதியாக இருக்கும் பொழுது அன்ன வாகனம், மதியம் காலியாக இருக்கும் பொழுது சிம்ம வாகனம், மாலை லட்சுமி ஆகும் பொழுது நான் விருதவாகனத்தில் அமர்கிறேன். மூவரும் திருப்தி தானே? பரவாயில்லையே, என் மகளும் தேர்ந்து விட்டார். அவள் வாகனங்கள், அதாவது உங்களிடம் உங்களுக்கு மூன்று ரகமான கார் தருகிறேன் என்றால் வாண்டான் என்றால் சொல்லியிருக்கோம். வாகனம் விரும்பி வரும் ரிஷிகள் இவர்கள் எல்லாம் எத்தனையோ காலாண்டு காலமாக தவமிருந்து இப்படி வாகனமாக வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த ரிஷிகள் வாகனமாகிறார்கள். ஆஹா, இது எத்தனை அருமை. எல்லோருக்கும் மரணி தருவதற்கு முன்னால் அம்மா எல்லாம் உங்களால் நடந்தது, அனைத்தும் நீங்கள் தாயே என்னுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மகளே, எங்கெல்லாம் யாரெல்லாம் உன்னை வழிபடுகிறார்களோ அங்கெல்லாம் நான் இருந்து அனைவரையும் ஆசிர்வதிப்பேன். உன்னை புகழ்ந்தால் அது என் பாதத்தில் வந்து சேரும். என் மகள் புகழ், அதாவது பெற்றாலும் ஒரு நல்ல குழந்தை உலக புகழ். அப்படி ஒரு உயர்ந்த குழந்தை, தெய்வத்தன்மை, தெய்வமயத்தை நான் பெற்றெடுத்தேன். அதனால் நான் அதில் ஆனந்திக்கிறேன். மகளே, யார் உன்னை போற்றி வணங்கினாலும் அனைத்தும் என்னை வந்து சேரும். நான் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா ஒரு சின்ன வேண்டுகோள் சொன்னார்கள், யாரும் முதலில் உன்னை வணங்கிவிட்டுத்தான் வந்து என்னை வணங்குவேன். முதலில் உன்னால்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். இன்று இத்தனையும் உன்னால்தான் கிடைத்தது. அதனால் முதலில் உன் திருக்கோவிலில் வந்து தரிசனம் செய்துவிட்டு பிறகுதான் என் திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று உயர்ந்த ஒரு மகள். மகளே, பெற்றதின் பயனை நான் இன்று பூரணமாக அடைந்தேன். ஆனந்த கண்ணீர் என் மகள் இனி எனக்கு சொந்தமல்ல, இவர்களுக்கு. இனி இவர்களுக்கு சொந்தமான எனக்கு அல்ல, நான் சொந்தம் கொண்டாட முடியாது என்று அவள் உங்களிடம் ஒப்படை. மகளே, மக்களை நன்றாக பாதுகாத்து காப்பாற்றி நீ வேண்டுவன கொடுப்பாய். மக்கள் வேண்டுவன கொடுப்பாயாக என்று அவளை வாழ்த்தினேன். அதனால் அன்று முழுவதும், அதாவது கிழந்தனை தந்து காலை முதல் மாலை வரையில் அந்த நம் கண்முன்னால் இப்பொழுது திருக்கோவில் இருக்க சப்த ரிஷிகள் காலையில் அத்திரிமா ரிஷி பஞ்சாங்கம் படிக்க சப்த ரிஷிகள் ஜலம், அதாவது அவர்கள் கலசத்தால் அபிஷேகம் செய்ய பஞ்ச நதிகள் அவளை அபிஷேகிக்க, அஷ்ட திக்பாலகர்கள் அவளை சேவிக்க, சூரியனை முடிக்க, அன்னம் தயாராக இருக்க, இதோ புறப்படுகிறேன் நானும் தர இருந்த அவள் தயாராக மதியம் அபிஷேகம் செய்ய மூன்று வேளை அபிஷேகம் அவள் காலை முடிந்தவுடன் மதியம் அபிஷேகம் செய்ய அந்த மதியத்தில் 12 மணி அளவில் மீண்டும் பஞ்ச நதிகள் அபிஷேகிக்க, அஷ்டது பாதகர்கள் கூட சப்த ரிஷிகள் வேதத்துடன் அவளை நீராட்ட, இதோ துஷ்டர்களை அழிக்க புறப்படுகிறேன் என்ற துஷ்ட சம்ஹாரணியாக சிம்மத்தில் ஏறி வந்து வருகிறார். நம்மையெல்லாம் காக்க தேவி சிம்மத்தை பவனம் மாலை அழகிய சந்திரன் முடிக்க அள்ளி மலர்கள் வீதிய பறவைகள் எல்லாம் என்று அவளிடம் போய் சேர்வோம் என்று பஞ்ச நதிகள். ஆஹா, இன்றைய தினம் நாம் நன்றாக குளித்தோம் என்று அவளை நீராட்ட மீண்டும் அவளை சப்த ரிஷிகள் அலசத்தோட நீராட்டி அம்மா குலமகளாக இருந்து மக்களை காப்பாற்றும் உன் குழந்தைகளை நீ காப்பாற்றுவாள் என்று குலமகளான லக்ஷ்மியாக அவதரித்து கருடனில் புறப்படுகிறாள். நான் நல்ல ஒரு குலமகள், உங்களை நீங்கள் எல்லோரும் என்னால் என்னுடைய பிள்ளைகள், உங்களை நான் காப்பாற்ற புறப்படுகிறேன் என்று புறப்படுகிறேன். அதனால் அவள் திருக்கோவிலில் காலையில் அம்சபாகனத்தில் கோழி பிரகாரத்தில் சுற்றி வந்து சரஸ்வதியாக அமருவார். மதியம் சிங்கவாகனத்தை காலியாக சுற்றி வந்து அமருவார். மாலை லக்ஷ்மியாக சுற்றி வந்து அமருவார். நம்ம எல்லாம் இனி சிவோம் தேவி என தேவதை யாருக்கு சொந்தமானவள்? இந்த ஆசிரமத்தில் பிறந்த, அதாவது கோட்டையில் பிறந்த கோட்டையின் ராணியின் மகள் உங்களுக்கெல்லாம் சொந்தமான ஒரு விதத்தில் உங்களுக்கெல்லாம் மகளான நாம் எல்லாம் சிஷ்யர். அப்படி இருக்க இங்கே பிறந்த குழந்தை என்றால் நமக்குத்தான் முதலில் சொந்தம். நம் குழந்தையை நாம் விட்டுக் கொடுக்கலாமா? நம் குழந்தையை நாம் அரவணைக்க வேண்டும் அல்லவா? நம் குழந்தையை நாம் எடுத்து வர வேண்டும். நான் முதலில் எப்படி சிவம் தேவியை வளர்த்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதே போன்று இப்பொழுது நீங்கள் வளர்க்கக்கூடிய உங்கள் புகழும் நிலைக்கட்டும், சிவம் தேவியின் புகழும் நிலை நிற்கட்டும். இவ்வுலகம் அழிப்பான் அவள் புகழ் ஓங்கட்டும். நீங்கள் எல்லாம் அதற்காக துணை புரிவீர்கள். எல்லோரும் எங்காவது நிச்சயம் அவளுக்கு ஆதரணமாக போய் சேரும். எனது ஆசிகள் எல்லோருக்கும் ஒன்று. அன்று கண்ட தரிசனம் இனி எப்போது கிடைக்கும், எத்தனை தரம் இருந்தால் கிடைக்கும் என்பதில்லை. மனதில் அதை நன்றாக பதிய வைக்க இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றால் போல் ஏதோ படங்கள் எடுத்தார்கள், அது முக்கியம் அல்ல. மனதில் பதிவதுதான் முக்கியமானது. யாரை வணங்குகிறோம், யாருடன் இனி வாழப்போகிறோம், இத்தனை காலம் நடந்தது வேற, இனி நடப்பது தவறு செய்தால் சம்ஹாரம் நிச்சயம். காலம் முடிந்தது, நம் தவறு முடிந்தது. அதனால் இனி நாம் அதில் இருந்த மீண்டு அசுர குணத்தை விட்டு இப்போது கோட்டையிலிருந்து புறப்படுகிறோம். தேவகுணத்துடன் நாம் புறப்படுகிறோம். தேவகுணத்தில் பிறந்து நன்மை அடைகிறோம். அன்று தரிசனம் கண்டாலும் முழுமை இன்று தான் முடிகிறது. இன்று இருந்து கேட்பவருக்குத்தான் அன்று தரிசனம் கண்ட பலனே வருகிறது. அதனால் நாம் பாக்கியசாலிகள். பெற்றதை வைராகியத்துடன் பற்றிக் கொள்ள வேண்டும். சோதனைகள் வரும், சோதனை கஷ்டம் வந்தால் நாம் அதை நாம் விட்டு விடுவோம் என்ன? உங்களை சொன்ன மனதில் வெளியே இருக்க கட்டத்தில் அவன் மனவை கேட்டும் நாமும் மனம் வைப்போம் என்போம். அதே போன்று தான் இவளை விடாமல் பிடித்து உலகத்திற்கு கொண்டு வரும்.